உள்ளத்தில் ஊக்கமும் திறனையும் உறுதியாக கல்லூரி அன்பனும் தொடர்பு ஏற்படுத்தி சரகன் பாச கள்ளவினை பசுபோத கவலமுடன் தனமையிலும் வள்ளமுடன் சுத்தி வேடத்தில் இணைந்து வருவனை நிகழ்த்திப்பார். புதிய ஒன்று குளித்த புகழ்வர்களும் கடல் பெற்று ஆழ்ந்து தேர்ந்தவற்றை அமைந்துகிறான் எதிர்கட்சி வாழ்வதாக கொள்ளையிருந்திரவு சூழும் தலையும் காலத்துக்கு ஆனந்தம் ஆக்கிய எல்லை மருவா நெறி குறிக்கும் பாதிப்பும் துருவாசமும்
இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அலை குடியிருக்கக்கூடிய அடியார்கள் குற்றம் அவங்களுடைய முன்னாட்களுடைய அடியனுடைய சிறந்தாழ் வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டேன். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகாஷி ஒடுகுசாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு இல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய திருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் 13வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறார். திருவாசகம் என்ற இந்த ஞான நிலை அனுபவம் எல்லோரும் இந்த மண்ணுலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமானை இந்த மண்ணுலகத்திலே சில நாட்கள் இருக்கச் செய்து சென்றார் பெருமான். மணிவாசகரை அவர் ஆட்கொண்ட நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமானை அவர் எப்பொழுது எல்லா வகையான அருள் நிலைகளிலே இணையார் திருவடி எந்தலுமே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்து ஒளிர்ந்தேன் என்பதாகிய நிலையிலே மணிவாசக பெருமானுக்கு எல்லா வகையான தகுதிகளும் நிற்கின்ற நிலையிலேயும் அவரை இன்னும் சில நாள் இங்கு இருத்தி என்பதாக என்னையும் இருப்பது ஆக்கினன் என்பதாக சொல்லுவார். சில நாள் ஏன் இங்கே இருக்கச் செய்தார் என்பதாக சொன்னால் மணிவாசக பெருமான் எல்லா வகையான அனுபவம் பெற்றவர் தகுதியும் உடையவர் அப்பொழுதே கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் பிரிவு என்கின்ற அந்த பிரிவினை கொடுப்பதன் மூலமாக திருவாசகம் என்ற ஒன்று இந்த மண்ணுலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த திருவாசகத்தினாலே பல 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 உயிர்கள் இதனாலே ஈடேறப் போகின்றது என்பதற்காக மணிவாசக பெருமானை கொஞ்ச நாள் இருக்க செய்தார். இருக்க செய்தல் வேறு இருத்தல் வேறு. இறைவன் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் என்பதாக சொன்னா நம்மை பெருமான் இங்கே இருக்க செய்திருக்கிறாரா நாம் இருக்கிறோமா என்பதாக கேட்டால் மணிவாசக பெருமான் இங்கு இருப்பதற்கு அவருக்கு எண்ணமில்லை. ஏன் என்னை இங்கே இருக்க செய்தாய் என்பதாகத்தான் திருவாசகத்தில் கேட்கிறேன். ஏன் விட்டு விட்டு சென்றாய்? அப்படி விட்டு விட்டு சென்றதனுடைய நிலையிலே அலறி அலறி கதறிய நிலைதான் திருவாசகம். அப்படி இந்த திருவாசகத்தினுடைய மொத்த அனுபவத்தை மணிவாசக பெருமான் மிக ஆழமாக சொன்ன நிலை சிவபுராணத்திலே ஆழமாக சொல்லுவார். சிவபுராணம் என்பது திருவாசகம் என்பதனுடைய ஒரு சூட்சுமமான நிலை. சிவபுராணம் அந்த சூட்சுமமான நிலைதான் தூளமாக விரிகின்றது. சிவபுராணத்தை முழுமையாக உணர்ந்து உணர்ந்து படித்தாலே திருவாசகத்தினுடைய முழு அனுபவமும் சிவபுராணமே கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் சிவபுராணம். துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலை என்ற பகுதியை ஏற்றினார். இந்த நால்வர் நான்மணி மாலை என்பது நான்கு மணிகளை மாலையாக தொடுத்தல். ஒவ்வொரு மணி அப்படி நான்கு மணிகளை மாலையாக தொடுக்கின்ற நிலையை தொடங்கிய அந்த அற்புத ஒரு நிலை வள்ளல் பெருமான் நால்வர் நான்மணி மாலை பாடினார். ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நான்கு பேருக்கும் ஒவ்வொரு பாடல். திருஞானசம்பந்தருக்கு ஒரு பாடல், திருநாவுக்கரசருக்கு ஒரு பாடல், சுந்தரருக்கு ஒரு பாடல், மாணிக்கவாசகருக்கு ஒரு பாடல். திருப்பி திருஞானசம்பந்தருக்கு ஒரு பாட்டு, திருநாவுக்கரசருக்கு ஒரு பாட்டு, சுந்தரருக்கு ஒரு பாடல், மாணிக்கவாசகருக்கு ஒரு பாடல். இப்படியே மாறி 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 நால்வருக்கும் அந்த நான்கு மாலைகளாக மணிகளாக தொடுத்து தொடுத்து நால்வர் நான்மணி மாலை என்பதாக அமைக்கும். எல்லாருக்கும் பத்து பத்து பாட்டு. வள்ளல் பெருமான் அதே போல நால்வர் நான்மணி மாலை. திருஞான சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள். இப்படி நால்வரை அமைத்து நான்கு பாடல்களாக மணிகளாக கோர்த்து 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 சொன்ன நிலையிலே சிவபிரகாச சுவாமிகள் மிக அற்புதமான ஒரு முறையை கையாண்டார். அவர் மாணிக்கவாசகரை பாடுவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த பாடலினுடைய அமைப்பு மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்ட இலக்கணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிரியப்பா நான்கு அடி இத்தனை சீர் இருக்க வேண்டும் என்கின்ற கணக்கெல்லாம் உண்டு. ஆனா மணிவாசக பெருமானை பாடுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பாடல் முறை என்னன்னு சொன்னா அகவல் என்ற அகவலை எடுத்துக்கொண்டார். இந்த அகவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாம பாடிக்கிட்டே போலாம். அகவலை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா இத்தனை வரிதான் இத்தனை சொல்தான் கணக்கெல்லாம் கிடையாது.
சிவபுராணம் அகவல் என்ற நிலையிலே உண்டான்னு கேட்டா அது கலிவெண்பா என்ற ஒரு பகுதி சார்ந்தது சிவபுராணம் மட்டும். ஆனா அகவல் என்கின்ற நான்கு அகவல்கள்னு பொதுவா சொல்லலாம், ஆனா சிறப்பாக பார்த்தால் சிவபுராணம் என்பது அகவல் முறை அல்ல, அது கலிவெண்பா என்ற பாடல் அமைப்புல வரும். இந்த அகவலை எடுத்துக்கொண்டா என்ன ஆகும்னா, இறைவனுடைய பெருமையை சொல்ல வருகின்ற பொழுது நாலு வரியிலேயோ இல்ல ரெண்டு வரியிலேயோ இந்த சீர்ல வச்சு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் இல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கொண்டே போறது, போற்றி 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 வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அகவல் முறையை எடுத்துக்கொண்டால் அதற்கு கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டே இருப்பதற்கு அகவலை எடுப்பார்கள். அந்த மாதிரி மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும், கீர்த்தியை சொல்ல வேண்டும், புகழை சொல்ல வேண்டும். இறைவனுடைய புகழை சொல்லுவதற்கு சின்ன சின்ன வெண்பாவாவா எடுத்துட்டு இருக்க முடியும், அதனால பார்த்தார் அகவலை எடுத்துக்கொண்டார். கீர்த்தி திரு அகவல், அகவலை எடுத்துக்கொண்டு பெருமானை அற்புதமாக அந்த அகவலிலே அமைக்கின்றார். அதே முறையை சிவபிரகாசர் எடுத்துட்டார். மாணிக்க வாசகரை நாம் போடுவதற்கு எவ்வளவு வரி சொல்லலாம் பத்துமா, அதையினாலே மாணிக்க வாசகரை மட்டும் புகழ்வதற்கு அகவல் என்ற அந்த அகவல் நிலையை எடுத்துட்டார். ஏன்னா மாணிக்க வாசகர் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அது தீர்வது இல்லை. அப்படி அகவல் நிலையிலே சிவபிரகாஷ் சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு பாடலை அமைக்கிறார் மாணிக்கவாச சுவாமிகளை பற்றி. பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாட்சியம் தூசகல் அல்குள்வேய் தோல் இடத்தவனே. ரொம்ப அற்புதமா சொல்ற வாசகம் என்பதற்கு என்ன பொருள், திருவாசகம் என்றால் என்ன? பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம். எது வாசகம்னா, எங்கள் மணிவாசக பெருமான் பெருந்துரை என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்துரையிலே அங்கே இறைவன் வந்த பொழுது அந்த இறைவனிடத்திலே அந்த பெற்ற அனுபவமாகி அந்த பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கிய பொழுது அதிலே இருந்து வெளிப்பட்ட அவருடைய வாக்கு இருக்கின்றதல்லவா, அந்த வாக்குதான் வாசகம். இது என்ன வாசகம் கிடையாது, வாசகம் என்பதாக சொன்னாலே அது எங்கள் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகமே வாசகம். அப்ப அந்த வாசகத்துக்கு என்னையா பொருள் அப்படின்னு கேட்டாங்க சிவபிரகாசர். அதற்கு வாச்சியம் தூசகல் அல்குள் வேய் தோல் இடத்தவனே. அதுக்கு என்ன பொருள் என்பதாக சொன்னால், அந்த வாசகத்துக்கு திருவாசகத்துக்கு எது பொருளா, தூசகல் அல்குள் வேய் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற அம்மையினுடைய வேய் தோல், அம்மையினுடைய அந்த தோல் வேய் என்பதாக சொல்வார். மூங்கிலை போன்ற தோலை உடைய அம்மையை இடப்பாகத்திலே கொண்டவன் இருக்கின்றான் அல்லவா, அவன் தான் அதற்கு பொருளாக விளங்குகின்றான். எதற்கு, திருவாசகமாகிய அந்த வாசகத்திற்கு எது பொருள் என்பதாக சொன்னால் அது அனுபவமாகவே பொருளாக விளங்குகின்றது. வாசகம் மொழிந்த வாசகமே வாசகம், அவர் மொழிந்த வாசகமே வாசகம். வாசகம் என்பதற்கு சிவபிரகாச சுவாமிகளும் நமக்கு உள்ள அந்த கொடுத்த அந்த அனுபவ நிலை பொருள் என்ன என்பதாக சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் என்ற நிலையிலே எல்லா வகையான உறவுகளிலேயும் நமக்கு ஒரு வேதம் உண்டு. மாறுபாடு என்ன மாறுபாடுன்னா, தந்தை மகன் உறவு, தந்தை மகன், கணவன் மனைவி, ஆசிரியர் மாணாக்கர், சொற்பொழிவு செய்பவர் சொற்பொழிவு கேட்பவர். இப்படி பாத்தீங்கன்னா உலகியல் வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம், ஒண்ணு சொற்பொழிவு செய்யற இடத்துல இருப்போம், இல்லைன்னா சொற்பொழிவு கேட்கிற இடத்துல இருப்போம், ஒண்ணு ஆசிரியரா இருப்போம், இல்லைன்னா உட்கார்ந்து மாணவர்களா கேட்கறத நிலையில இருப்போம், ஒன்று கணவன் என்ற நிலையில இருப்போம், இல்லைன்னா மனைவி என்கின்ற நிலையில இருப்போம், ஒன்று தந்தை என்கின்ற நிலையில இருப்போம், இல்லைன்னா மகன் என்கின்ற நிலையில இருப்போம். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையான்னு கேட்டா இல்ல, ரெண்டு பேருக்கும் இரண்டு வகையான கடமைகள் உண்டு. ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய கடமை மாணவனுக்கு இல்ல, ஆனா மாணவனுக்கு இருக்கக்கூடிய கடமை ஆசிரியர் கிடையாது, அவரவர்களுக்குரிய கடமை என்ற உண்டு. ஆசிரியர் என்ன பண்ணணும், அவருக்கு என்ன கடமை, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, இதான் இந்த வருஷத்தினுடைய சிலபஸ் இந்த வச்சுக்கொண்டு கொடுத்துருவாங்க. ஆசிரியருக்கு என்னன்னா எப்படியாவது ஓட்டி 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 அந்த சிலபஸ கவர் பண்ணிடு, முழுமையா சிலபஸ கவர் பண்றது ஆசிரியருடைய வேலை. மாணவனுக்கு அப்படியா, மாணவன் என்ன பண்ணும், அவரு சிலபஸ கவர் பண்றாரோ இல்லையோ, இவன் முழுக்க அவர் நடத்துறத படிக்கணும் இல்லையா. இப்படி இருவருக்கும் இடையே வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த ரெண்டு வேறுபாடுகள் இந்த உலகியல் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இந்த வேறுபாட்டை நடத்தலன்னு சொன்னா மாணவனுக்கு பாதிப்பு, மாணவன் சரியா படிக்கலன்னு சொன்னா ஆசிரியர் பாடம் ஒழுங்கா நடத்தலன்னு பெற்ற பெறுவோம். இப்படி ஒருவர் சரியாக ஒரு இடத்திலே மாறுபட்டா இன்னொருவருக்கு அதனால மாறுபாடு வருது. இந்த உலகியல்ல அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் பேரலா போயிட்டே இருக்கும். இவருக்குரிய கடமை இவர் செய்யணும், அவர்களுக்குரிய கடமையை அவர் செய்யணும். கணவனுக்குரிய கடமை கணவன் செய்யணும். கணவனுக்கு என்னென்னலாம் கடமை உண்டு அப்படிங்கறது கணவனுக்குரிய அந்த நிலை. அதே மனைவிக்கு உரிய கடமைகள் என்ன என்னன்னு லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் மனைவிக்கு உரிய கடமை. ஆக மனைவிக்கு உரிய கடமைகள் என்ன என்ன அவங்க செய்யணும். இந்த அம்மா செய்யலன்னு சொன்னா இவருக்கு பாதிப்பு, இவர் ஒழுங்கா செய்யலன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு பாதிப்பு. இதனால பாதிக்கப்படுவது அவர்களுடைய அந்த குடும்பம். ஆக இந்த உலக வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது, நாம் இந்த உலக வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது, அப்பொழுது மூன்றாவதாக ஏதோ ஒரு பொருள் இந்த இரண்டையும் இணைப்பதற்கு தேவைப்படுகிறது. கணவனுக்கும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்து வரல, ரெண்டு பேரும் இவர் ஒரு பக்கம் போறார் அந்த அம்மா ஒரு பக்கம் போகுது. ரெட்ட வாட்டு வாட்டு வண்டியில ஒரு மாடு இந்த பக்கம் போய் இந்த மாடு இந்த பக்கம் இந்த கரெக்டில் போனா வண்டி என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகணும். ரெண்டும் சேர்ந்த நிலை. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் இரண்டு பேரும் அவர்களுடைய கடமையை சரியா செய்யலன்னு சொன்னா மூன்றாவதாகிய ஒன்றை நடுவுல இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அது உலக நீதி என்று சொல்லக்கூடிய அந்த நீதி நடுவில் இவன் இந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலன்னு சொன்னா மூன்றாவது எங்க போறான்? கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போய் இவர்களுடைய குடும்ப பிரச்சனையில் இவருக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இரண்டு உறவுகளிலே இந்த இவருக்குரிய கடமையையும் அந்த அம்மாவுக்குரிய கடமையையும் இருவரும் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்ற வரையிலும் பிரச்சனை இல்லை. இது அதுவும் கடமையில இருந்து ஒன்று வழுவினால் இன்னொன்று பாதிக்கப்படுகின்றது. அந்த ரெண்டுத்தையும் இணைப்பதற்கு மூன்றாவதாகிய ஒன்று தேவைப்படும். அந்த மூன்றாவதாகிய ஒன்று ஆசிரியர் பாட நேரத்தில் மாணவனுக்கு பாதிப்பு. மாணவன் பாடம் சரியா படிக்கல, திருப்பி ஆசிரியருக்கு பாதிப்பு. அந்த ஸ்கூல் பிரின்சிபால் வருவார் மூணாவதா, என்னையா பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு பேருக்கு? சார் பாடமே நடத்த மாட்டேங்கிறார் சார், இவர் வந்தாருன்னா ஓபி அடிச்சுட்டு போறாரு. எந்த சம் எங்களுக்கு கரெக்ட்? ஒரு 20 சம் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான அல்ஜிப்ரா சம் பாத்தீங்கன்னா 20 இருக்கும். அந்த 20ல a+b² = a²+b²+2ab அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சம போட்டு போடுவார். மீதி 19 சம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். மீதி எல்லாம் நம்ம டியூஷன்ல பாத்துக்கலாம். ஏன்னா இவன் வரமாட்டான்ல டியூஷன். ஒரு சம் இங்க கொடுத்துட்டு மீதி 19 சம் சால்வ் பண்றது எங்கன்னா டியூஷன்ல. இரண்டு வேறுபட்ட நிலைகளிலே செல்லுகின்ற பொழுது மூன்றாவது ஆகிய ஒன்று அது நடுவிலே வந்து இந்த இரண்டையும் இணைப்பதை போல இந்த உலகியல் வாழ்க்கையிலே நாம் மூன்றாவதாகிய பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே இணைக்க வேண்டிய பொருள் எது என்பதை காட்டுவது திருவாசகம். எந்த நம்முடைய உலக வாழ்க்கை காலையிலிருந்து தொடங்குகின்ற நிலையிலிருந்து இரவு உறங்க போகின்ற வரையிலும் நமக்கு மூன்றாவதாகிய ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. எந்த இடத்துல போனாலும் எதுவும் ஒழுங்கா நடக்குதுங்கிறீங்களா? எதுவுமே ஒழுங்கா நடக்கிறது இல்லை. நாம நினைச்சிட்டு ஒண்ணு செஞ்சா அங்க நடக்கிறத வேறையா இருக்கு. எங்கு போனாலும் எதில் போனாலும் வேறுபாடு வேறுபாடு வேறுபாடாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேறுபாட்டை பேலன்ஸ் செய்கின்ற ஒரு நூல் திருவாசகம். உலோகங்கள் இரண்டு உலோகங்கள் ஒட்டாத இரண்டு உலோகங்கள் இருக்கும். இந்த உலோகம் ஒரு டைப்பா இருக்கும், அந்த உலோகம் ஒரு டைப்பா இருக்கும். இந்த ஒட்டாத இந்த இரண்டு உலோகங்களையும் ரெண்டத்தையும் ஒட்டுவதற்கு மூன்றாவதாகிய ஒரு பொருள் பயன்படும். அதை ஒட்டுறதுக்கு பைண்டிங் போர்ஸ். செங்கலும் செங்கலும் ஒட்டுமா? ஒட்டுறது இல்லையா? அப்ப மூன்றாவதா எதையோ ஒன்னு வச்சு பூசுறீங்க, என்னது? சிமெண்ட். அப்ப சிமெண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவிலே இருந்து அந்த ஒரு செங்கலையும் ரெண்டு இன்னொரு செங்கலையும் இணைப்பதை போல இரண்டு வேறுபாடான நிலைகளிலே வேதமுள்ள நிலைகளிலே இருக்கக்கூடிய நமக்கு நடுவிலே காரையாக ஒன்று பயன்படுகின்றது. அதற்கு உலகத்திலே தமிழ் உலகத்திலே அதற்கு ஆசு என்பதாக சொல்லுவார். அந்த ஆசு என்பது பற்றாசு என்பதாக பொருள்படும். ரெண்டு உலோகங்கள் ரெண்டு ஒன்னா இணைய போறதில்லை, ரெண்டு செங்கலை ஒன்னா இணைய போறதில்லை. ஆனா ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு மூன்றாவதா ஒண்ணு தேவைப்படுது. அப்படி மூன்றாவதாக அந்த பொருளுக்கு ஆசு என்று பெயர். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாததுதான், ஆனா இந்த ரெண்டையும் அதுதான் இணைத்துக் கொண்டது. அப்படி அந்த ஆசு என்பது இரண்டு வேறுபட்ட பொருள்களை உலோகங்களை இணைப்பதற்குரிய பொருளாக விளங்குகின்ற ஆசு என்பதை போல வ பிளஸ் ஆசு பிளஸ் அகம் வாசகம் என்று பொருள். வ பிளஸ் ஆசு பிளஸ் அகம் வாசகம் என்பதை எப்படி பிரிக்கிறோம்? வ பிளஸ் ஆசு பிளஸ் அகம். வ என்பது திருவருள். திருவருள் என்ற இந்த திருவருளை ஆசு என்ற எப்படி இரண்டு உலகங்களை ஒட்டுவதற்கு இரண்டு செங்கலை ஒட்டுறதுக்கும் நடுவில் வைப்பதைப் போல இந்த உலக வாழ்க்கையிலே எந்த வகையான மாறுபாடுகள் இருந்தாலும் திருவருளை எப்பொழுது நாம் முன்னிறுத்துகின்றோமோ அப்பொழுது வேறுபட்ட நிலைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் ஒன்றுபட்ட நிலை ஆகும் என்பதை காட்டுவதற்கு வாசு அகம் பிளஸ் ஆசு பிளஸ் அகம் வாசகம் என்று திருவாசகம் இந்த வேறுபட்ட நிலைகளை எல்லாம் மாற்றி திருவருளை முன்னிறுத்தி திருவருளை முன்னிறுத்துகின்ற நிலை என்பதாக சொன்னால் அதற்கு வேதம் இல்லாத நிலையை கொண்டு வருவது திருவாசகம். அப்படி வேதம் என்ற நிலை எப்பொழுது வரும் சொன்னால் இரண்டு வேறுபட்ட நிலையில் இருக்கும்போதுதான் வேதம் வரும். அந்த வேறுபட்ட நிலைகளை தாண்டி இந்த உயிர்களை உலக வாழ்க்கையிலே மாறுபட்ட நிலைகளை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய நிலையிலே நமக்கு எதை ஆதாரமாக கொள்ள வேண்டும்? திருவருளை ஆதாரமாக எல்லா இடத்திலே. திருவருளை எப்படி கொண்டு போறது? திருவாசகம் வழியாக திருவருளை கொண்டு செல்லுங்கள். வாழ்க்கையிலே திருவாசகம் என்பது உம்முடைய திருவருளாக விளங்குவது. நமக்கு எல்லா வகையான வேறுபாடுகள் வேதங்கள் அத்துணையும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப தகராறுனா திருவாசகம் படிச்சா தகராறு சரி. அப்பா பொண்ணு கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு நிலை வந்து விட்டதேன்னு ஒரு மாறுபாடு இருந்ததுன்னு சொன்னா திருவாசகம் படித்தால் திருமணம். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நிலைகள் நமக்கு வருகின்ற மாறுபாடு வேறுபாடு அத்துணையும் ஏன் நமக்கு வருகின்றதுனா நாம திருவருளை முன்னிட்டு செய்வதில்லை, நம்மை முன்னிட்டு செய்து கொண்டு எல்லாம் என்னால நடந்தது என்னால பண்றது நான் செஞ்சிடுறேன் நான் என்ற நிலைக்கு வந்து விட்டு நான் வந்து விட்டால் இறைவன் சொல்லுவார் சரி நீ தானே பாத்துக்கிறேன் சொன்ன நீயே பாத்துக்கோ, நீ என்ன எங்கிட்ட நீயே பார்த்துக்கொள்ளு என்கிட்ட சொன்ன ஒப்படைச்சனா அவர் பாத்துக்குவாரு என்னால முடியும் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் நீ வந்ததுக்கு அப்புறம் இறைவன் என்ன செய்யும். அப்படி இந்த வாசகம் மொழிந்த வாசகமே வாசகம், இவர் மொழிந்த வாசகமே வாசகம். அதனாலதான் சிவபிரகாசர் இது அத்தனையும் முன்னிட்டு வச்சார். வாழ்வியல் நூலாக விளங்குவது திருவாசகம். எனக்கு இன்றைக்கு வாழ்விலே இருக்கக்கூடிய நான் ஏதோ ஒரு பேரானந்தம் ஆனந்தம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆனந்தம் இதெல்லாம் நான் பெறுவதற்கு கடைக்கார வெளியில வந்து நிக்கிறான் வட்டி வட்டி மேல பட்டி போட்டு குட்டி போட்டு நிக்குது நான் எங்க போறது நான் என்ன திருவாசகத்தை வச்சுக்கிட்டா திருவாசகமா சோறு போடும் திருவாசகமா சோறு போடும் நான் இன்னைக்கு திருவாசகத்தை கையில வச்சுதான் என் வட்டியை யாரையா கட்டுறது என்னோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் யார் பே பண்றது திருவாசகமா? பிராக்டிகலா வந்து பேசினா இப்படி கேட்டானா என்ன பதில் சொல்ல முடிச்சு? அப்ப திருவாசகம் என்பது ஒரு பேரானந்த நிலையை பேரனுபவத்தை கொடுக்கின்ற நிலை என்பதாக அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே திருவாசகம் உம்முடைய வாழ்க்கையிலே உம்முடைய வாழ்வியல் நிலையிலே நிற்கின்ற உன்னுடைய உயிரோடு உயிராக உம்முடைய எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது திருவாசகம் என்பதை உணர்த்தவர் எல்லா நிலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது திருவாசகம். எந்த செயலை இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஆதாரமாக திருவாசகத்தை வைத்து செய்யலாம். அத்தனையும் கொடுக்கும் திருவாசகம். திருவாசகம் வெறும் ஆன்மாவினுடைய ஆனந்தமாகிய முத்திப்பேற்றை கொடுக்கின்ற இறைவனோடு கலக்கச் செய்கின்றது மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்விலே வாழ்வியல் நிலையிலே நாம் ஒவ்வொரு திருவாசக பாடலையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வியல் சிக்கல்களை தவிர்க்கும் நூல் திருவாசகம். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்விலே துன்பம் இருக்கிறது, நான் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது துன்பத்திலே இருந்து என்னை இந்த நூல் நீக்க செய்யுமா என்பதாக சொன்னால் சத்தியமாக இந்த நூல் நீக்க செய்யும். எல்லா வகையான துன்பத்திலே இருந்தும் இந்த நூல் உங்களை மீளச் செய்யும் என்பதுதான் வாசகன் மொழிந்த வாசகமே வாசகம். இதுக்கு மேல எந்த வாசகமும் இல்லை. ஏதாவது இதுக்கு மேல ஒரு வாசகம் உண்டான்னு சிவபிரகாஷ் சுவாமிகள் இல்லப்பா, இதுக்கு மேல ஒரு வாசகம் உண்டா? ஏன்னா இதற்கு பொருளாக விளங்குவது வாட்சியமாக விளங்குவது உமையுருமாகனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமாள். அதற்கு வாட்சியம் தூசகல் அல்குள் வேய் தோல் இடத்தவனின் ஒரு அனுபவ நிலை சிவபிரகாசுவாமிகள் சொல். இந்த மாதிரியான வாசகமும் நமக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு வாசகம் நமக்கு கிடைச்சிருக்க திருவாசகம் என்பதாக அந்த திருவாசகத்தை வாழ்வியல் நிலையிலே அடிப்படையிலே நாம் வைத்து வைத்து உணர வேண்டியது திருவாசகம் என்பதை காட்டுகின்ற ஒரு நிலையாக சிவபிரகாசுவாமிகள் அருள் செய்தார் என்பதாக சொல்லி இன்றைய தினம் 13வது திருப்பாடல் நாம் பாடி வருகிறோம். திருவம்பாவையில் எழுப்பிய நிலை, திருக்கோயில் சென்று வணங்கிய நிலை, திருக்கோயில் வழியாக சென்ற நிலை, அப்படி திருக்கோயில் வழியாக சென்று பொய்கையை அடைந்த நிலை, பொய்கையிலே நீராடுகின்ற நிலை, அப்படி அந்த பொய்கையிலே நீராடுகின்ற பொழுது மொய்யார் தடம் பொய்கையாக விளங்கிய நிலை, அந்த மொய்யார் தடம் பொய்கையாக இருந்தது தீர்த்தனாக விளங்கிய நிலை, ஆர்த்த பிறவி உயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இப்பொழுது இந்த பொய்கையானது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடு. முன்னே சொன்னது போல இந்த பொய்கை என்கின்ற இந்த பொய்கையானது இப்பொழுது பரமானந்த பழங்கடல் என்ற நிலையிலே இந்த நிலை நின்றது அல்லவா, அது அந்த அனுபவமாக விளங்குவது என்பதை நிரூபிக்கும் முகமாக அதை அம்மையும் அப்பனுமாக காணுகிறது. ஏன் அம்மையும் அப்பனுமாக அது விளங்குகின்றது என்பதற்கான காரணத்தை சொல்லுகின்றார் மணிவாசகப்பெருமான். அதான் இந்த திருப்பாடு. எப்படி இந்த பொய்கையானது அம்மை அப்பனாக காட்சியளித்தது? பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்தது மடு. இதனால இந்த பொய்கையானது அம்மையப்பனாக காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் என்ன என்பதாக சொல்லுகின்றார். அந்த பெண்கள் எல்லாம் இந்த குளத்தை பார்க்கின்ற பொழுது இந்த குளமானது அம்மையப்பனாக காட்சி அளிக்கின்றது இந்த திருக்குளம் என்பதாக காணுகின்றனர். பைங்குவளை கார்மலர் அம்மையை ஞாபகப்படுத்தியது. அங்கே குளத்துல இருக்கக்கூடிய அந்த மலர் குவளை மலர் என்று சொல்லக்கூடிய இந்த குவளை மலரானது கருநீலமுடையது. அம்மையினுடைய மேனி கருநீல மேனி. அப்படி கருநீல மேனி அந்த குவளை மலரை பார்த்தவுடன் அந்த கருநீல மேனியான அந்த அம்மையினுடைய தன்மை அதிலே காட்சி அளிப்பதினாலே அம்மையை ஞாபகப்படுத்துவது குவளை மலர். பக்கத்திலேயே செங்கமல பைம்போது செந்தாமரை. செந்தாமரை என்பது அப்பனினுடைய மேனியினுடைய நிறம். இறைவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமானுடைய மேனி எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால் அது செந்தாமரை போன்ற அந்த மேனி. அப்பா சிவப்பு, அம்மா கருப்பு. செந்தாமரை காடு அணைய திருமேனி அப்படியே சொல்லுவார். செந்தாமரை காடு அணைய திருமேனி. அப்படி செந்தாமரை போன்ற அந்த மேனி அப்பனை ஞாபகப்படுத்தும். எங்கள் அப்பனுடைய நிறம் அது. இந்த பக்கம் கார் குவளை மலர், இந்த பக்கம் செந்தாமரை. செந்தாமரையும் குவளை மலரையும் பார்த்தா அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலை. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பொறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தன செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலை மணிவாசக பெருமான் அற்புதமாக திருவாசகம் முழுவதும் காட்டுகின்ற நிலை. அம்மை என்ற நிலையிலே அவர் சொல்லுகின்ற சில இடங்கள் திருவடியை பற்றி இடங்கள் எல்லாம் அது அம்மைக்கு உரிய இடமாக எடுத்துக்கொள்ளும். எங்கெங்கெல்லாம் திருவடியை பற்றி கடலை பற்றி ஆது பெயராக சொல்லுகின்றாரோ அதெல்லாம் திருவடி எல்லாம் அம்மாவுக்குரியது. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய திருவாசகத்துல இறைவனுடைய திருவடியை பற்றி தான் பல இடங்களிலே பேசுவார் மணிவாசக பெருமான். அம்மைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இடம் கொடுப்பார். திருவாசகம் கொஞ்சம் டெலிபரேட்டா சொன்ன இடம் என்பது திருவம்பாவை. திருவம்பாவையில அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாக காமிச்சுக்கிட்டே வரவரு அம்மையை கொஞ்சம் என கொஞ்ச நஞ்சமா எனக்காக பாடுபட்டு இருக்கான். இவர் என்னவோ ஆனந்தத்தை கொடுத்துடுறாரு ரைட்டு. பட் எங்கால் எப்பவுமே ஒரு இடத்துலதான் இருக்கிறவர். ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல. அம்மா எனக்காக சுற்றி திரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே ஆகிய எங்கள் அம்மா. எங்கெங்கெல்லாம் குழந்தை ஓடினாலும் ஓடிய குழந்தைக்கு பின்னாடி இவள் ஓடணும். அப்பா எங்கேயாவது ஓடி ஓடி விட்டுறாரு குழந்தைக்கு. ஓட்ட வைக்கிறாங்க அவராவா ஓட்டுறாரு. இப்ப அவரா ஓட்டுறாருன்னா பின்னாடி இருந்து அப்பவும் அவங்க மெயின் சுவிட்ச் அங்கதான் இருக்கு. அவங்க தான் ஓட்டுறாங்கன்றது அதுதான் பொருள். எப்பவுமே அம்மாதான் ஓட்டுவாங்க. பின்னாடி ஓடி இவரு ஒரு இடத்துல உட்காந்துருவாரு. நீங்க வந்தா உட்காந்தா டைனிங் டேபிள்ல உட்காந்தா சாப்பாடு கூட உட்காந்து சாப்பிடுறா கேளு. ரெண்டு பேரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிடலாம். இவன் போற இடத்துக்குலாம் நானும் என் தட்ட தூக்கிட்டு ஓடி போய் ஓடி போய் இந்த வேலை எல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. இவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்காந்துருவாரு. செவருமான் அப்படிதான். செவருமான் எப்படின்னு கேட்டீங்கன்னா உட்காந்துருவாரு ஒரு இடத்துல. எங்கேயாவது போயிட்டு எல்லாம் சுத்திட்டு என்கிட்டதான் வருவான்னு தெரியும். எங்க வேணா போட்டும். ஆனா அம்மாவுக்கு மனசு கேட்காது. இவன நீங்க பாட்டுக்கு அமுச்சு விடுறீங்களே அவன் எங்கேயாவது போய் என்னாவது ஆயிடுச்சு சுற்றுகின்ற அந்த நிலையை போல மணி
விவாசக பெருமான் சொல்றாங்க. எங்க அம்மா எனக்காக பட்ட பாடு என்ன, அதுதான் இந்த பாடல சொல்றாங்க. மிக அற்புதமாக அம்மையை பற்றிய குறிப்பு மணிவாசக பெருமான் கொடுக்கும் இடம் இது. மூன்றாவதா இப்ப தனியா சொல்லிட்டாரு, பைங்குவளை கார் மலர் அம்மை செங்கமல பைம்போது அப்பன். இப்ப ஸ்லேடையில குறிக்க ஆரம்பிப்ப, அங்கம் குறுகினத்தால் எங்கள் அப்பாவும் அம்மையும் போன்றது, எங்கள் பிரானும் எம் பிராட்டியும் போன்று இசைந்தது மடு. ஏன் குறுகு என்பது இருவருக்கும் பொருந்தும், குறுகு என்பது வளையல் என்ற அந்த பெண்களினுடைய வளவைகளுக்கு குறுகு, பெண்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையலுக்கு குறுகு. ஆகவே குறுகு என்பது எங்கள் அம்மாவினுடைய வளைக்கு அது அம்மையை ஞாபகப்படுத்தும். அதே அப்பாவுக்கு வருகின்ற பொழுது குறுகு என்பது பறவை என்று பொருள். அங்கம் குறுகினத்தால், அங்கம் குறுகினத்தால் அம்மா, அப்பாவுக்கு வரும்பொழுது அம் பிளஸ் கம் குறுகு. தலையில கொக்கு இறகு வைத்திருப்பார், கொக்கு இறகும் பாடி என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே அவர் தலையில இருக்கக்கூடிய பொருள்கள்ல ஒன்று கொக்கிறது. அப்படி குறுகு என்ற நிலையிலே, பறவை என்ற நிலையிலே அப்பாவினுடைய தலையில இருக்கின்ற அந்த பறவையினுடைய இறகு ஞாபகப்படுத்துவதனாலே அப்பனையும், அங்கம் அங்கமாகிய தன்னுடைய கையிலே வளையல் அணிந்திருக்கின்ற காரணத்தினாலே குறுகாகிய வளையல், அதனை தொக்க வளை என்பதாக சொல்லுவார் திருக்கோத்தம்பி. மிக அற்புதமான இந்த நிலை இருவருக்கும் இந்த ஸ்லேடையில சொல்லிட்டார். இன்னொன்னு சொல்றார் ஸ்லேடையில, பின்னும் அரவம், பின்னும் அரவத்தால், பின்னும் அரவம் அப்பனுக்கு உரியது. அரவம் என்பது பாம்பு இல்லையா, அது பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பானது இறைவனுடைய மேனி முழுவதும் இந்த பாம்பு பின்னி பிணைந்திருக்கிறது, அதனால அப்பன். அதே அரவம் என்பது ஒளி என்ற ஒளி குறிப்பினை உடையது. இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள், அந்த அணிகலன்களினுடைய ஒளி. சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப, அடுத்ததா பின்னாடி சொல்றாரு அந்த ஒளிகள் எல்லாம் என்னென்ன. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே எங்கள் அம்மையும் அப்பனுமாக, எங்கள் பிராட்டியும் எங்கோனுமாக காட்சி அளிப்பது மடு. இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் மணிவாசக பெருமான் வச்சார், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். இன்னும் சொல்றார், தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலின், மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும். இது பொதுநிலை. மடுவிலே குளிக்க போறது எதுக்கு, நம்முடைய அழுக்கை நீக்கிக் கொள்வதற்கு பொய்கையிலே குளிப்போம். நீராடுவது எதற்கு, புற தூய்மை. ஆக புற தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த புற தூய்மையை பெறுவதற்கு மடுவிலே நீராடுதல். ஆனால் அதே மடுவானது எங்கள் பிராட்டியும் எங்கோனுமாக இசைந்த பொழுது என்னாச்சு, மலமாகிய மும்மலத்தை கழுவுகின்ற நிலை. உயிருக்கு உரிய அழுக்கை நீக்குவது எங்கள் பிராட்டியும் எங்கோனும், உடலுக்கு உரிய அழுக்கை நீக்குவது பொய்கை. பொய்கையா பார்த்தா உடலில் உரிய, உடல்ல இருக்கக்கூடிய மாசு நீக்குது. ஆனால் எங்கள் பிராட்டியும் எங்கோனுமாக இசைந்த நிலையிலே மடுவாக விளங்குகின்ற பொழுது அது உயிரினுடைய அழுக்கை நீக்குவது. இந்த உயிர் எப்படிப்பட்ட அழுக்கு உடையதுன்னா, மூன்று அழுக்கு, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலம் என்ற அந்த மூன்று மலங்களையும் இந்த எங்கள் பிராட்டியும் எங்கோனுமாக விளங்குகின்ற இந்த இசைந்த மடுவானது நீக்குகின்றது. அதனால இது எப்படி காட்சியளிக்கிறது, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடு. குறிப்பு என்னன்னு சொன்னா, அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். இது ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, அம்மையும் அப்பனையும் ஒன்றாகவே வச்சிருக்கேன். குறுகுல அப்பாவுக்கும் உண்டு, அம்மாவுக்கும் உண்டு, ஸ்லேடை பிரிக்கல, அரவத்துல பிரிக்கல, ரெண்டும் ஒன்னா இருக்கு. சிவமும் சக்தியும் இரண்டும் தாதான்மிய சம்பந்தமாக காட்டியது குறுகு அறமம். தாதான்மிய சம்பந்தம், தாதான்மியம் என்பது ஒரு பொருள் குணமும் குணியுமாக இருக்கும், ஒரே பொருள் தான். நெருப்பு சூடு ரெண்டும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அந்த சம்பந்தத்திற்கு தாதான்மிய சம்பந்தம் பேரு. இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அத்துவித சம்பந்தம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னா அத்துவிதம். எப்படின்னா, நீரும் உப்பும் போல, நீரையும் உப்பையும் கலந்து விட்டால் உப்போடு நீர் கலந்து விடுகின்றது. ஆனா உண்மையிலேயே உப்பு வேற, நீர் வேற, கலப்பினாலே ஒன்றாக இருக்கும், ஆனால் பொருளினாலே வேறாக இருக்கும். அதுக்கு அத்துவிதம், பொருளினாலே ஒன்றாக இருக்கும், கலப்பு நிலையிலே வேறாக இருக்கும், குணம் குணி சம்பந்தம். இதற்கு தாதான்மியம் பேர். சிவமும் சக்தியும் இரண்டும் எப்படிப்பட்டதுன்னா, பிரிக்க முடியாத நிலை நிலையிலே இருக்கக்கூடியது, அதை காட்டு முகமாக தாதாண்மியமாக இருக்கின்ற நிலையிலே சிவம் என்பது ஒரே பொருள்தான். பரசிவம் என்கின்ற நிலையிலே, அதனுடைய கருணை என்ற நிலையிலே தனியாக அது நின்ற நிலை, அதனுடைய குணம். ஆகவே அறவம் குருகுன்னு சொல்லுகின்ற பொழுது ரெண்டையும் ஒன்னா சொன்னார். ஆனா இந்த உயிர்களுக்காக, இந்த இரண்டும் பிரிந்து வரும். இறைவனுடைய அச்சு என்னைக்குமே அந்த அச்சானது பிரிவது இல்லை. சிவம் சக்தி, சிவம் சக்தி, சிவம் சக்தி என்றும் ஒன்னா இருந்த பரசிவம் தான். ஆனா உயிர்களை இது ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக சிவமும் சக்தியுமா அச்சு, ரெண்டு அச்சு முறிஞ்சு, அது இந்த ஐ அச்சு முறிந்ததுதான் அச்சிறுபாக்கம் என்று பெயர். ஆக அச்சு முறிந்தது எதற்கு? ஒன்றவன் தானே, அவன் ஒன்றுதான். திருமலை தொடங்குகின்ற பொழுது தொடங்குகின்றார், எங்கள் சிவம் என்றதாக சொல்லக்கூடிய சிவமானது ஒன்று. கடைசியில போய் நிற்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது இல்லைன்னு சொன்னா ஒன்றுதான். ஆனா அந்த ஒன்று இரண்டாக பிரிகின்றது. ஒன்றவன் தானே இரண்டு அவன் இன்னருள். அப்ப அருளும் அவனும், அவனும் தானும் உடனே காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அப்ப ஒன்றாக இருந்த நிலையில இருந்து உயிர்களினுடைய மலம் கழுவுவதற்காக எங்கள் பெருமான் இரண்டாக பிரிந்தார், சிவமும் சக்தியுமாக. அதை காட்டு முகமாக ஒன்றாக இருந்த நிலையை காட்டுவது அறவம் குருகு, இரண்டாக பிரிந்த நிலையை காட்டுவது பைங்குவளை கார் மலரும் பைம்போதும், செங்கமல பைம்போதும். அதனால மலரை வைத்து ரெண்டா காமிப்பார், பைங்குவளை கார் மலர் தனியா, செங்கமல பைம்போது தனியாக காமிப்பார். இது ரெண்டும் எப்படின்னா சிவமும் சக்தியுமாக எமக்காக பிரிஞ்சு வந்துட்டாரு. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே, எங்கேருந்து வந்ததுன்னு காட்டுறாரு. இப்படி இந்த இறை என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனான பரசிவமாக விளங்கக்கூடியது, கடைசியில சக்தியும் அதுல ஒடுங்கும். சிகாரம் வகாரம் யகாரம் என்ற நகாரம் மகாரம் எல்லாம் போய் ஒடுங்கி 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 கடைசியில நிற்பது சி என்பது மட்டும்தான் நிற்கும். இந்த சி என்பது ஒரு நிலை, அந்த ஒரு நிலையானது பரசிவ நிலை என்பதாக சொல்லுவோம். பரசிவத்திலே அத்துணையும் போய் ஒடுங்கும், அது ஒன்றாகத்தான் இருந்தது. ஒன்றிலே இருந்து எல்லாம் அது பிரிவதை போல எல்லாம் போய் சேருவதும் அந்த ஒன்றிலே என்பதாக காட்டுவது. அப்ப சிவ என்று சொல்லக்கூடிய சிகாரமும் வகாரமும் எதற்காக பிரிந்ததுன்னு சொன்னா, இந்த உயிர்களுடைய மலத்தை கழுவுவதற்காக பிரிந்தது. ஆகவே இதை காட்டு முகமாக இந்த மடுவிலேயே வைத்து காட்டுகின்றார் மணிவாசகத்தில். திருக்கோத்தும்பி 10வது பதிகத்திலே 14வது திருப்பாடலிலே இதை சொல்லுவார். எப்படி, எங்கே இருந்து எனக்காக இந்த அருள் நிலையானது வந்தது?
எங்க வந்து அந்த நிலையானது அடைஞ்சது? நமக்கு அது மாதிரி சரிதான், மடுவுக்கு போனா
தெரியுது. நிறையா தண்ணியும் பூவும் இதெல்லாம் பார்த்தா என்ன நமக்கு என்ன அம்மையும் அப்பனுமாவா காட்சி அளிக்குது. அப்ப அந்த பக்குவம் வர வேண்டும். அந்த ஞானத்திற்கு ஒரு பெயர் சொல்றார் நிவாசிவரும். இந்த ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஞானத்தை கொடுத்தார். யாரோட வந்து கொடுத்தார்? மாதினோடு வந்தருளி போயிட்டு இருந்தவரை கூப்பிட்டு இழுத்து என்னை ஆட்கொண்டு இந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்திற்கு வேதம் இல்லாததோர் கற்பு என்று பெயர். இதுதான் திருக்குறள் குன்ற பதிகத்தினுடைய சாரம். அந்த ஞானம் கற்பு என்பது ஞானம். அந்த ஞானத்தை வேதம் இல்லாததோர் கற்பு. வேதமே இல்லாதது ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. இந்த ஞானம் வேதம் இல்லாததோர் ஞானம் கற்பு. பார்க்கிற இடங்கள் எல்லாம் எப்படி தெரியும்? பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து. இந்த அண்டத்துல அணுவிலே இருந்து அண்டம் வரையிலும் அம்மையப்பனாக காட்சி அளித்தது மணிவாசகம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில இருக்கக்கூடிய பொருள் இல்ல இல்ல, அணுவிற்கு அணுவாய் நிற்கின்ற நிலையில இருந்து அப்பாலுக்கு அப்பாலாய் அம்மானையில சொல்லுவார் அப்பாலுக்கு அப்பாலாய் செல்லுகின்ற நிலை வரையிலும் பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பச்சு நான் மச்சிலேன் கண்ட அல்ல. எல்லா பொருள்களிலேயும் சிவமும் சக்தியுமாக தெரிந்த நிலை. இந்த பக்கம் கீழே போனா அணு அணுவினே இருந்து அண்டம் வரையிலும் சிவசக்தியாக காட்சி. நாவுக்கரச பெருமானுக்கு இதுதான் கைலாய காட்சி என்பதாக நம்முடைய சிற்கிழா பெருமான் சொல்லுவார். எல்லாம் வருகின்ற அத்தனையும் சிவமும் சக்தியுமாக சிவமும் சக்தியுமாக காட்சியளித்தது ஐயாற்றிலே. மாதர் பிறை கன்னியானை என்ற அந்த திருப்பாடல் முழுவதும் இந்த தன்மையை காட்டுவது. அம்மையும் அப்பனுமாக அம்மையும் அப்பனுமாக காட்சி அளிக்கின்ற இந்த நிலை இந்த அனுபவம் அணுவிலே இருந்து அண்டம் வரையிலும். இன்னைக்கு அணு என்று சொல்லக்கூடிய அணுவில ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அணு எப்படிப்பட்டது என்பதை விளக்குவதற்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். அணு என்பதுல மூன்று பொருள்கள் உண்டு. ஒன்று அணு என்பதுல அணுதான் சின்னது நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல. அணுவிலேயே மூன்று பொருள்கள் உண்டு. அணுவிலே நடுவிலே கருவாக இருப்பது நியூக்ளியஸ், அதுதான் நடுவில கருவாக இருக்கும். அப்புறம் புரோட்டான்ஸ், அது அப்படியே இருக்கும். இப்ப இதை சுற்றி வருகின்ற ஒரு பொருள் உண்டு, அது எலக்ட்ரான்ஸ். நெகட்டிவ்லி சார்ஜ் புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் இப்படி இருக்கு. இதை எப்படி இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். அது என்னவா, ஒரு மிகப்பெரிய புட்பால் ஸ்டேடியம், ஒரு மிகப்பெரிய புட்பால் ஸ்டேடியம். அந்த புட்பால் ஸ்டேடியம் காலியா இருக்கு, மேட்ச் ரீச் எதுவும் இல்ல. யூ ஹேவ் டு இமேஜின் புட்பால் ஸ்டேடியம் அப்படிங்கிற போது ஒரு காலியான புட்பால் ஸ்டேடியத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த காலியான புட்பால் ஸ்டேடியத்துக்கு அட் தி சென்டர் ஆஃப் த புட்பால் ஸ்டேடியம் அந்த புட்பால் இருக்கு பாத்தீங்களா. அந்த புட்பால் இருக்கு சென்டர் ஆஃப் த புட்பால் ஸ்டேடியத்துல நடுவிலே ஒரு அந்த புட்பால் கால்பந்து இருக்கிறது. அந்த புட்பால் ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய சேர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சேர்ஸ் மேல ஒரு சின்ன இரண்டு மூணு காகித துண்டுகள் அப்படியே அந்த காத்துல அப்படியே இங்கேயும் அங்கேயுமா பறந்து அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அணு என்பது புட்பால் காலி புட்பால் ஸ்டேடியம், அதுல அதிகமாக இருப்பது வெற்றிடமா. நடுவில் இருக்கு இல்லையா அந்த புட்பால், அதுதான் நியூக்ளியஸ். இந்த வெளியில அங்கேயும் இங்கேயுமா பேப்பர் மாதிரி சுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த சுத்திட்டு அடிச்சுக்கிட்டு போறதுதான் எலக்ட்ரான்ஸ். பாருங்க அணுன்னு சொன்னா அணுவே, அணு என்று சொல்லக்கூடியதே சின்னது. அந்த சின்னதுக்குள்ள அந்த அணுவிற்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கு. அந்த நியூக்ளியஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரானுக்கு நடுவில் இவ்வளவு வெற்றிடமா. அதுதான் எங்க மணிவாசக பெருமான் சொன்னா எங்கள் சிவம் என்பது நடுவிலே புரோட்டான் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும். அம்மா என்பது நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால சக்தி என்பது எலக்ட்ரான், புரோட்டான் என்பதாக இருக்கக்கூடியது சிவம். சிவம் நடுவிலே இருந்து கொண்டு சக்தியானது இயங்கிக் கொண்டே இருக்கும். எதற்கு? இந்த ஆன்மாக்களுடைய மலத்தை கழுவுவதற்கு என்பதாக அற்புதமாக மணிவாசக பெருமான் சொன்னார். எங்கள் சக்தி இயங்கும் நிலையிலே எப்பொழுதும் இருக்கும். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து. இப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மையும் அப்பனுமாகிய நிலை எல்லா இடத்திலேயும் காணுவது. அங்கு இங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும் படிக்கு இச்சை வைத்து தழைத்தது எது? திருவருள் விலாசம். பெருமான சுவாமிகள் சொல்றார், திருவருள் விலாசம் பரசிவ வணக்கம் முதல் பாடல், அங்கும் கெடாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது? இப்படி கேக்குற பார்க்கும் இடங்கள் எல்லாம் சிவமும் சக்தியுமாக நிற்கின்ற நிலை, எல்லா இடங்களிலேயும் சிவசக்தி. ஆக சிவமும் சக்தியுமாக அம்மையும் அப்பனுமாக கண்டது மடுவிலே மட்டுமல்ல, பார்வதம் அண்டம் முழுவதும் அணுவிலே இருந்து அண்டம் முழுவதும் மணிவாசக பெருமான் காட்டுவது அம்மையப்பனாகிய வடிவம்தான். இப்படி இருப்பது எதற்கு? எங்களுடைய மலத்தை எல்லாம் கழுவுவதற்காக அவர் எடுத்தது என்கின்ற நிலையை காட்டி, அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற இந்த நிலையிலே எப்படி இதை இந்த உயிரானது திளைத்து ஆட வேண்டும் என்பதை ஆறு நிலைகளிலே ஆடு என்பதாக காட்டுகிறது. சரி, பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடுவிலே எப்படி ஆட வேண்டும்? புக பாய்ந்து பாய்ந்து ஆடு. முதல் நிலையில சொல்றார் புக பாய்ந்து பாய்ந்து ஆடு நம் சங்கம் சிலம்ப ஆடு. புக பாய்ந்து பாய்ந்து ஆடு நம் சங்கம் சிலம்ப ஆடு. வளைகள் எல்லாம் ஒழிக்கணும். கையிலே போட்டிருக்கக்கூடிய வளைகள் சங்கு வளையல்கள், அந்த வளையல்கள் ஒழிப்ப ஆடு. சிலம்பு கலந்து ஆட்ப ஆடு. ஆடுதல் என்பது இங்கே துளைத்தல் என்ற பொருள். புக பாய்ந்து பாய்ந்து ஆடு நம் சங்கம் சிலம்ப ஆடு. சிலம்பு கலந்து ஆட்ப ஆடு. கையில இருக்கக்கூடிய சங்கு வளையல்கள் எல்லாம் ஒழிக்க ஆடுகின்ற அந்த நிலையிலே அடுத்ததா சிலம்பு. காலிலே அணிந்திருப்பது சிலம்பு. பெண்கள் காலிலே அணிகின்ற அந்த சிலம்பு, சிலம்பு ஒளியும் சேர்ந்து கலந்து ஆர்ப்ப ஆடு. சிலம்பு கலந்து ஆர்ப்ப ஆடு. பொங்கைகள் பொங்க ஆடு. பொங்கைகள் பொங்க ஆடு. குடையும் புனல் பொங்க ஆடு. அது குடைந்து குடைந்து தானே ஆடினாங்க. இப்படி குடைந்து குடைந்து ஆடுகின்ற பொழுது அந்த தண்ணீர் நீரானது பொங்குமா? குடைந்து குடைந்து ஆடிய நிலையிலே குடையும் புனல் பொங்க ஆடு. எதிலே ஆடு? பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு. பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு என்பதாக இந்த பூம்புணலை சொல்லி ஆடுகின்ற அந்த நிலையை சொல்லி, இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுக்கு எல்லாம் சிவசக்தியின் உருவமாக அமைத்து இந்த மண்ணுலகத்திலே நமக்கு காட்டி, இந்த ஆன்மாக்களாகிய நம்முடைய மலத்தை கழுவுவதற்காக அவன் வருகின்றான். அப்படி மலத்தை கழுவுவதற்காக வருகின்ற அவனை எப்படி வருவான்? மாதினோடு வருவான். அவன் மாதினோடு வருகின்ற பொழுது பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்ல. பேதை ஒருவால் திருமேனி ஒன்று அல்ல. ஒரு திருமேனியா அவனுக்கு? எல்லா இடங்களிலேயும் எதை எடுத்துக்கொண்டாலும் அவன் சிவமும் சக்தியுமாகத்தான் இருக்கும். எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த பொருளை இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் அது சிவசக்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே பேதை ஒருவால் திருமேனி ஒன்று அல்ல. பேதமை என்று சொல்லக்கூடிய இந்த பேதமை என்பது என்ன? பெண்ணுக்கு அதுவும் அம்மையை பேதை என்பதாக சொல்லுகின்ற நிலை மணிவாசகர் பெருமான் இங்கு அற்புதமாக கையாண்டுகிறார். பேதை பெண்களினுடைய குணங்களிலே பேதமை குணம் என்பதாக, பேதமை என்ற அதிகாரம் திருக்குறள் சொல்றார். முழுக்க ஒரு அதிகாரம் முழுக்க பேதமை என்பதாக வரும் பத்து பாடல். ஆனால் அருள் நிலையிலே பார்க்கின்ற பொழுது, அருள் நிலையிலே பேதமை என்பதாக சொன்னா, இந்த அம்மா இந்த ஆன்மாக்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் கண்டுக்காம உள்றதற்கு பாருங்க, அதற்கு பேதமை. அளவர் பிழைகள் பொறுத்த நின்னை அணியுறு பாதியுள் வைத்தான். அம்மாவுக்கு என்ன ஒரு அற்புதமான குணம்னு சொன்னா, என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காம ரைட்டு நம்ம பொண்ணுதான். ஆனா அப்பா அப்படியா, டேய் என்னடா இந்த மாதிரி தப்பன்ட்டேன்னு சொல்லி அப்பா கண்டிப்பாரு. அப்ப நடுவுல அம்மா வரணும், இல்லைன்னா டேஞ்சர்னு இருக்கும். அப்பா எப்பொழுதெல்லாம் கண்டிக்க வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் நம்ம பையன் தானே, அவன் தானே, என்னங்க அவன் மேல ஒன்னும் தப்பு இல்லைங்கன்னு சொல்லி எல்லா பிழைகளையும் நீக்குகின்ற நிலையிலே, மறக்கின்ற நிலையிலே, இந்த ஆன்மாக்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுக்கின்ற நிலைக்கு பேதைமை என்ற குணம். அம்மா பேதைன்னு சொன்னா அது அம்மாவுக்கு ஒண்ணும் அறிவில்லாத குணமா? நாம செய்கிற பிழைகள் அத்தனையும் பொறுத்து கொண்டு அந்த ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம் புறக்கும் அம்மை திருவாயில் முன் செங்கடர் பெருமான் சொல்றார். யாருக்கு ரெண்டு கண்ணு இல்லாம சுந்தர பெருமான் வந்து நிக்கிறாரா காஞ்சிபுரத்துல? அம்மையினுடைய அந்த திருவுக்கா போய் அந்த திருவாசலுக்கு முன்னா போறாரு. அப்படி போகின்ற பொழுது சொல்றாரு, யாருடைய வாசலுக்கு முன்னாடி போறாரு? எங்க அம்மாவுக்கு முன்னாடி போறாரு. ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம் புறக்கும் பிறக்கும் அம்மை திருவாயில் முன் சென்றார். அம்மாவுடைய குணம் பேதமை என்பது எல்லா குற்றங்களையும் பொறுப்பது, எல்லா குற்றங்களையும் மறக்கிறது. ஏன்னா நம்ம செய்யற குற்றங்கள்லாம் லிஸ்ட் போட்டு மட்டும் வச்சீங்கன்னு சொன்னா என்னைக்குமே அருள் கிடைக்கும். குற்றம்னு சொல்லி போட்டா லிஸ்ட், குற்றம் எல்லாம் குணமா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. திருவாசகம் படிக்க படிக்க எத்தனை எத்தனை குற்றங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா இந்த குற்றங்கள் எல்லாம் நமக்கு நியூட்ரலைஸ் ஆகணும்னு சொன்னா திருவாசகம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா இந்த குற்றங்கள் எல்லாம் மாறி அல்லதாவது தீமையும் நன்மையாய் சிறக்கும். திருவாசகம் படித்த அப்படி பேதை உருபால் திருமேனி ஒன்று அல்ல. கடைசியா ஒரு செய்தி, ஞானசம்பந்த பெருமான் அம்மையினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலைதான் மிக அற்புதமான நிலை. தோடுடைய செவியன் விடையேறி தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொறிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் அம்மையும் அப்பனும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைத்தலும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோ குறைவு இல்லை. கண்ணின் நல் அருதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்த நிலை என்பதை காதல் சிறப்பு உரைத்தல் என்ற ஒரு அதிகாரம் 113 அதிகாரம் திருக்குறள் அற்புதமா பண்ணியிருக்கிறார். காதல் சிறப்பு உரைத்தல் தலைவனும் தலைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும், அம்மையும் அப்பனுமாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமான காதல் சிறப்பு உரைத்தல் காமத்து பால் காட்டுறாரு. சும்மா காமத்து பால் சொன்னா ஏதோ தலைவனும் தலைவியும் அப்படின்னா என்ன பாட்டுங்க. காதல் சிறப்பு உரைத்தல் இன்னைக்கு நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க. காதல் சிறப்பு உரைத்தல் 113 அதிகாரம் காதல் சிறப்பு உரைத்தல். நிறைய பேருக்கு இப்ப கல்யாணம் ஆகுது. 113 அதிகாரம் எப்படி ஒரு தலைவன் தலைவியும் அம்மையும் அப்பனும் எப்படி ரெண்டு பேரும் இருக்கணும்னு அந்த இல்வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார் நம்முடைய வள்ளுவர் பெருமாள். கருமணியின் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். திருவம்பாவையினுடைய கருத்தை கொண்டு வந்து அப்படியே காதல் சிறப்புரை தல்ல வைத்து பார்க்கணும்னா அற்புதமா சொல்லியிருக்காரு. தலைவன் சொல்றானா தன்னுடைய கண்ணை பார்த்து கண்ணிலே கருமணி இருக்கிறது, இந்த கருமணி இருக்கு இல்லையா, ஆனா இந்த கருமணிக்கு உள்ளே பார்வைக்கு முக்கியமாக இருப்பது எதுனா பாவை என்ற ஒன்று. பாவை இருந்தாதான் கண்ணு பார்க்கும். கண்ணு கருமணி என்னவோ வெளியில தெரியுது, தவிர அதுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா பாவை என்ற ஒண்ணு இருக்கும். இந்த பாவையினாலதான் பார்வையே நமக்கு இருக்கு. பாவை இல்லைன்னா பார்வை இல்ல. கண்ணின் கருமணியாக இருக்கக்கூடிய இந்த கருமணி, கருமணியின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாவை, இத பார்த்து தலைமகன் சொல்றானா ஏ பாவையே உன் இடத்தை காலி பண்ணு அப்படிங்கிறான். ஏன் என் இடத்தை காலி பண்ண சொல்ற, என்னாலதான் நீ பாத்துட்டு இருக்கிற, ஏன் என் இடத்தை காலி பண்ண சொல்ற அப்படின்னா, ஏன்னா என்னுடைய தலைவிக்கு வைக்கிறதுக்கு வேற எந்த இடமும் எனக்கு கிடைக்கல, இதை விட சிறந்த இடம் எனக்கு இல்லை. என்னுடைய தலைவியை வைக்கக்கூடிய இடமாக விளங்குவது பாவை. ஆக பாவையாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த தலைவியை கொண்டு போய் வைத்து கணவனாக இருக்கக்கூடிய அவன் பாவையாக இருக்கக்கூடிய அவளோடு இணைந்த அந்த வாழ்க்கை காதல் சிறப்பு உரைத்தல் என்பதாக வச்சார். எங்க கொண்டு வைக்கிறார் இவர்? அதனாலதான் திரு எம் பாவை என்பதாக. கணவனும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் சொன்னா இவரு கண்ணாக இருக்கின்ற நிலையிலே அந்த அம்மாவுக்கு எங்க இடம் கொடுக்கணும், பாவையிலே இடம் கொடுத்தல், அதுதான் திருவம்பாவை. திருவம்பாவையாக இருக்கக்கூடிய இந்த திருவம்பாவையாக இருப்பதில நமக்கு என்ன பொருள் சொன்னா இந்த இல்வாழ்க்கையிலே அம்மையும் அப்பனுமாக இணைந்த நிலைதான் இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதாக காட்டுவதுதான் அம்மையும் அப்பனும் ஆகிய நிலை. பொங்கு மடு என்பதாகிய நிலையிலே எங்கள் விராட்டியும் எங்கோனுமாக இருப்பது எது என்பதாக சொன்னால் இந்த உலகத்திலே சிறந்த நிலையிலே இருப்பது இந்த இல்வாழ்க்கை என்ற நிலை. ஆக இல்வாழ்க்கை என்ற நிலையிலே இந்த உயிர்கள் எல்லாம் சிறக்க வேண்டும், இந்த உயிர்கள் எல்லாம் ஈடேற வேண்டும், இந்த உயிர்கள் எல்லாம் அன்பை பெருக்க வேண்டும், இந்த உயிர்கள் எல்லாம் அருளை பெருக்க வேண்டும், இந்த உயிர்கள் எல்லாம் ஆர்வத்தை பெருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே வழி இல்வாழ்க்கை என்பதை காட்டும் இடம்தான் எங்கள் விராட்டியும் எங்கோனும் இசைந்த மடு. அதனாலதான் இல்வாழ்க்கை என்ற ஒரு அதிகாரம் திருக்குறள்ல வைத்து ஆளப்பட்டது. இல்வாழ்க்கை எதற்கு வைத்து ஆளப்பட்டதுன்னு சொன்னா அறத்துப்பாலிலே இந்த இல்வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை என்பதாக சொன்னால் இறைவனுடைய அந்த முழுமையான ஆனந்தத்தை பெற முடியாது, அது பயனாக விளையாது. ஆக இல்வாழ்க்கை எதற்கு, அன்பை தூண்டுவதற்கு. அன்பு என்பது எதை ஏனும் அருள் என்பதை எனும், அருள் என்பதாக இருக்கக்கூடிய அந்த அருளானது ஆர்வம் என்பதை சொல்லும், அந்த ஆர்வம் என்பது தடைபடாத ஞானத்திலே கொண்டு போய்விடும் என்பதை காட்டுவதுதான் எங்கள் விராட்டியும் எங்கோனுமாக இசைந்த நிலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மையை பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது, பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகை இருந்தது, பேரரச தவளோடும் பெருந்தகை இருந்தது என்று ஒவ்வொரு அற்புதமாக அந்த மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் பதியத்திலே அம்மையை எங்க என்ன எல்லாம் சொல்றார். நேரிழை அவளோடும் பெருந்தகை இருந்தது, அம்மாவுக்கு பேர் சொல்றார், நேரிழை அவளோடும் பெருந்தகை இருந்தது, பேரரச தவளோடும் பெருந்தகை இருந்தது, பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகை. இந்த நீரை பார்த்தா எனக்கு என்ன தெரியுது, மடுவில் இருக்கக்கூடிய நீராவா தெரியுது? இல்லை இல்லை, அது எங்களுடைய திருவருளாக இருக்கக்கூடிய அம்மையாக இருப்பது. பெருக்கு நீர், வெறும் நீர் சொல்லல, அது எப்படிப்பட்ட நீரா? பெருக்கு நீர். அந்த அருளானது தானாக பெருகும், உயிர்களோடு சேர்ந்து இந்த உயிரிலே அருளை பெருக்கும் நீர் ஆகையினாலே அந்த நீரை பெருக்கு நீர்னு சொன்னார். பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகை இருந்தது என்பதாகிய நிலையில் அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற இந்த காட்சிதான் அற்புதமான அந்த இல்வாழ்க்கைக்கு உரிய நிலை என்பதை, இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு அடியார்கள் தங்களுடைய கணவனாக வரணும், அதுதான் திருவம்பாவையினுடைய நிலை. அந்த காதல் சிறப்புரைத்தல் என்ற நிலையிலே கணவனுக்கு பாவையாக இருப்பதுதான் அந்த இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையானது சிறந்து விளங்க வேண்டும் என்பதாக சொன்னால் அடியாரோடு இணைய வேண்டும். அப்படி அடியாரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் சிறப்படையும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை என்றும் இன்பம் பெருகும் வாழ்க்கையாக அது அமையும் என்பதை காட்டுவது திருவம்பாவை என்பதாகிய அந்த உட்கருத்தை 13வது திருப்பாடலிலே நம்முடைய மணிவாசகப் பெருமான் வைத்து அருள் செய்தார் என்பதாக சொல்லி நாம் மீண்டும் இந்த 13வது திருப்பாடலை பாடி நிறைவு செய்கிறேன்.